الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا. وصلوات ربي وسلامه على سيدنا وحبيبنا محمد أرسله ربنا تبارك وتعالى شاهدا ومبشرا ونذيرا وداعيا إليه بإذنه وسراجا منيرا، وعلى آله البررة الكرام الذين طهرهم جل وعلا تطهيرا، وأصحابه الذين جاهدوا في سبيله تبارك وتعالى جهادا كبيرا، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم يجزي الله المقتلين من عباده جنة وحريرا. أما بعد، பேரர் உள்ளாளன் பெரும் கிருபையாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து துதிக்கின்றேன். அல்லாஹ் தஆலா தூய்மையானவன், பரிசுத்தமானவன், வணக்கத்துக்கு பாத்திரமானவன், அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அல்லாஹுவின் திருத்தூதர், எங்கள் தலைவர், சர்வ உலகுக்குமான வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தவர்கள், தோழர்கள், அவர்களது வழிமுறையை பின்பற்றி ஒழுகக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் ஸலாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி வாழும்படி ஆரம்பமாக என்னையும் அடுத்ததாக உங்களையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹுடைய முபாரக்கான இந்த வீட்டிலே, அவனது ஒரு இபாதத்திலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களது உயர்ந்த சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக வேண்டி அவனுடைய ஒரு இபாதத்திலே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அதுபோல நாம் நோன்பு வைத்தவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹுடைய மாதம் என்று சொல்லப்படக்கூடிய முஹர்ரம் மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் பிரகாரம் தாசுஆ நோன்பு வைத்திருக்கிறோம். அஃபலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹி அல்முஹர்ரம் என்று அருளினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமபானுக்கு பிறகு மிகச்சிறந்த நோன்பு வைக்கிற காலம் ரமபான். அதைவிட நோன்புக்கு உகந்த சிறந்த ஒரு காலம் கிடையாது. ரமபானுக்கு பிறகு நோன்பு வைப்பதற்கு மிகச்சிறந்த ஒரு காலம் ஷஹ்ருல்லாஹி அல்முஹர்ரம், முஹர்ரமாகிய அல்லாஹுவின் மாதம் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹர்ரமை நபி அவர்கள் அல்லாஹுடைய மாதம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த மாதத்திலே நாம் இருக்கிறோம். ஹிஜ்ரி 1437 ஆண்டின் துவக்க மாதம் முஹர்ரம் மாதத்திலே இருக்கிறோம். 9வது நாளிலே இருக்கிறோம். 9ம் 10ம் ரமபானுக்கு அடுத்தபடியாக நோன்பு வைப்பதற்கு சிறந்த மாதம் என்று சொல்லப்படக்கூடிய முஹர்ரம் மாதத்தில் 9வதும் 10வது நாளும் நோன்பு வைப்பதை நபி அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள், செய்தும் காட்டியிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமபானுக்கு பிறகு நோன்பு வைப்பதற்கு சிறந்த மாதம் இந்த மாதம் என்று சொன்ன அவர்கள் எந்த நாட்களில் இதில் நோன்பு வைப்பது விசேடம் என்பதையும் சொல்லித் தந்தார்கள். ரமபான் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் நோன்பு வைப்பது, ஆஷூரா 10வது நாள் நோன்பு வைப்பதை நபி அவர்களிடத்திலே அது பற்றி கேட்கப்பட்ட போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, சென்ற ஆண்டு கழிந்து போன ஆண்டுக்கு பிராய சித்தம் என்றார்கள். அதாவது ஹிஜ்ரி 1436 ஆண்டு கழிந்து போய்விட்டது அல்லவா? ஒரு ஆண்டு நம்மிடம் இருந்து போயிருக்கிறது. அந்த ஆண்டிலே ஏற்பட்ட சிறிய பாவங்களுக்கு 10வது நாள் நோன்பு வைப்பது பிராயச்சித்தமாக அமைந்துவிடும். சிறிய பாவங்கள் அழிந்து போய்விடும், அல்லாஹு தஆலா அகற்றி விடுவார் என்ற கருத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோல 9வது நாளிலும் நோன்பு வைக்க நபி அவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆனால் நோன்பு வைக்க கிடைக்கவில்லை. அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளும் நோன்பு வைப்பேன் என்றார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொல்வது போல், அடுத்த வருடம் நபி அவர்கள் உயிரோடு இருக்க கிடைக்கவில்லை. ஆகவே 9வதும் 10வதும் நாட்கள் முஹர்ரம் மாதத்தில் முறையே தாசுஆ ஆஷூரா நாட்கள் நோன்பு வைப்பது சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆஷூரா நோன்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போவதற்கு முன் மக்காவில் இருந்த காலத்திலும் கூட நோற்று வந்தார்கள். நபி அவர்களுக்கு முன் குறைசிகள் ஜாஹிரிய காலத்தில் நோன்பு வைத்து வந்தார்கள். முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் நோன்பு அப்படி ஒரு பாரம்பரியமாக செய்து வந்த ஒரு நோன்பு. நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு செல்வதற்கு, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்வதற்கு முன் இந்த நோன்பை மக்காவிலும் நபி அவர்கள் நோற்று வந்தார்கள். மற்றவர்களையும் நோன்பு நோக்கும்படி பணித்தார்கள். மதீனாவுக்கு சென்ற பிறகு இந்த நோன்பை யூதர்கள் வைப்பதையும் பார்த்துவிட்டு எதற்கு வைக்கிறீர்கள் என்று கேட்டபோது, முஹர்ரமின் 10வது நாள் மூசாவை அல்லாஹு தஆலா ஃபிரௌனுடைய படையிலிருந்து பாதுகாத்ததற்கு நன்றி செலுத்தும் முகமாக நாம் நோ வைக்கிறோம் என்று சொன்னபோது, உங்களை விட மூசாவுக்கு நாம் அருகதை உள்ளவர்கள் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் நோக்குமாறு பணித்து வந்த அந்த நோன்பை தொடர்ந்து முஸ்லிம்கள் நோக்க வேண்டும் என்று மதீனாவிலும் பிரகடனப்படுத்தி வைத்தார்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமபான் நோன்பு ஹிஜ்ரி 2வது ஆண்டு கடமைப்படுத்தப்பட்டது. அது கடமையாகும் வரைக்கும் ஆஷூரா நோன்பை நபியவர்கள் பருபாக ஆக்கி வைத்திருந்தார்கள். எப்பொழுது பருபான நோன்பு ரமபான் மாத்திரம் என்று வந்ததோ அதுக்கு பிறகு நபியவர்கள் சொன்னார்கள், ஃபமன்ஷா அஸாமஹ் வமன்ஷா அத்தரக்கா, விரும்பியவர் இந்த ஆஷூராவில் நோன்பு வைத்துக் கொள்ளலாம், விரும்பியவர் ஆஷூரா நோன்பை விட்டுவிடலாம் என்று. அது பருபல்ல, சுன்னத் என்ற தளர்வை பருபிலிருந்து சுன்னத்துக்கு அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு காலத்தில் முஹர்ரமின் 10வது நாள் நோன்பு வைப்பது பருபாக இருந்து பின்னர் சுன்னத்தாக ஆக்கப்பட்ட ஒரு உயர்ந்த நோன்பு மட்டுமல்லாமல் அதற்கு முன்னைய தினம் 9வது நாளும் நோன்பு வைக்க வேண்டியிருக்கிறது. இன்று நாம் எல்லாம் 9வது நாள் முஹர்ரமில் நோன்பு வைத்திருக்கிறோம். அதுபோல நாளையும் நோன்பு வைப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய நோன்புகளையும் ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இருக்கிற காலம் இது முஹர்ரம் காலம். ஒரு வருடத்தை நாம் கழித்திருக்கிறோம். ஹிஜ்ரி 1436 ஆண்டை கழித்து முடித்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா அந்த காலத்திலே செய்த நல்ல அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. அவற்றுக்கான கூலிகளை நிரப்பமாக வழங்கி நம்மை கண்ணியப்படுத்தி வைப்பானாக. அல்லாஹு தஆலாவுடைய நெருக்கத்தையும் அன்பையும் பொருத்தத்தையும் நமக்கு அல்லாஹு தஆலா அந்த அமல்களின் மூலமாக காரணமாக தந்தருள்வானாக. அல்லாஹு தஆலா அந்த வருடத்திலே நடைபெற்ற தப்பு தவறுகளை அடுத்த ஆண்டில் நிகழ்வதை விட்டும் பாதுகாப்பானாக. அந்த தப்பு தவறுகளுக்கு நம்மை குற்றம் பிடிக்காது இருப்பானாக. அவற்றை நமது தீமை ஏற்றிலிருந்து அழித்து விடுவானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம்மை நமது ஆயுளை நீட்டி அடுத்த ஒரு வருடத்திலும் வாழ்வதற்குரிய ஆரம்ப கதவுகளை திறந்து விட்டிருக்கிறான். அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சென்ற ஆண்டிலே நம்மோடு உயிர் வாழ்ந்த எத்தனையோ சகோதரர் சகோதரிகளை நாம் நமது கைகளினாலேயே அடக்கியிருக்கிறோம், குளிப்பாட்டியிருக்கிறோம், நாம் அவர்களுக்காக நின்று தொழுவித்திருக்கிறோம். அவர்களை நினைத்து பாருங்கள். அவர்களுடைய ஆயுரை அல்லாஹு தஆலா எடுத்து முடித்து விட்டு நமது ஆயுரை அல்லாஹு தஆலா நீட்டி தந்திருக்கிறானே. அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்துவோம். சகோதரர்களே, நமக்கு 30, 40, 50, 60, 70 என்றெல்லாம் நமக்கு ஆயுரை அல்லாஹு தஆலா நீட்டி வைத்திருக்கிறான். ஆயுள் மிகவும் பெருமதியானது. ஆயுள் காலம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுவது அவன் அடுத்த உலகத்துக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் இப்படி அமைந்திருக்கிறது. தபரானியுடைய அறிவிப்பில் இப்படி இடம் பெற்றிருக்கிறது. மறுமையில் ஒரு அடியானின் பாதங்கள் அவனிடத்தில் நான்கு விடயங்கள் பற்றி வினவப்படும் வரை நகர மாட்டாது. ஒரு அடியானின் பாதங்கள் மறுமையில் அவனிடத்தில் நான்கு விடயங்கள் குறித்து விசாரிக்கப்படும் வரையில் நகரமாட்டாது, அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருக்க வேண்டும். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, அன் உம்ரிஹி ஃபீமா அஸ்னா, அவனது ஆயுளை அவன் எதில் கழித்தான். வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, அவனது ஆயுளின் மிக பெருமதியான ஒரு பகுதி, பழம் வாய்ந்த பகுதி அவனுடைய வாலிபம், அந்த வாலிபத்தை எதில் கழித்தான். வஅன் மாலிஹி மின் அயன இக்தஸபஹு ஃபீமா அன்ஃபகா, அவனுடைய செல்வம் எங்கிருந்து அவன் சம்பாதித்தான், எதில் செலவழித்து முடித்தான். தனக்கு கிடைத்த அறிவு, அந்த அறிவில் அவன் செய்த அமல் என்ன. இந்த நான்கை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரித்து அவன் பதில் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அந்த நிலையிலிருந்து மறுநிலைக்கு அவன் மாறி போக முடியாது என்பது இந்த ஹதீஸின் கருத்தாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஒரு மனிதனுடைய ஆயுளின் முக்கியத்துவத்தை விளங்கிக் கொள்வதற்காக, பெருமதியை புரிந்து கொள்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள், அல்லாஹ் நம்முடைய ஆயுளின் ஒவ்வொரு நிமிடம் பற்றியும் ஒவ்வொரு கணப்பொழுது பற்றியும் விசாரிப்பதற்கு இருக்கிறான். நம்முடைய பருவ வயது எய்தியது முதல் அடுத்த பயணமாகிய மரண பயணத்தை ஆரம்பிக்கும் வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் மனிதன் செய்கிற வாழ்ந்த எல்லாவற்றுக்கும் அல்லாஹு தஆலாவிடத்திலே கேள்வி கணக்கு தப்பாமல் இருக்கிறது. ஒரு சாரார் மட்டும் அல்லாஹு தஆலாவிடத்திலே கேள்வி கணக்கிலிருந்து தப்புவார்கள், அவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார்கள். எனது உம்மத்திலே 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கம் புகுவார்கள் என்று சொல்லி வைத்தார்கள். அவர்கள் குறிபார்க்க மாட்டார்கள், ஓதி பார்க்கும்படி கேட்க மாட்டார்கள். இப்படியெல்லாம் வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது உம்மத்திலே 70,000 பேர் கேள்வி கணக்கின்றி நுழைவார்கள் சுவர்க்கம் என்று சொல்லி வைத்தார்கள். வேறு பல அறிவிப்புகளிலே இன்னும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இப்படி செல்வார்கள். அல்லாஹு தஆலா அள்ளி எடுப்பான் ஒரு சாராரை, மீண்டும் அள்ளி எடுப்பான் ஒரு சாராரை, மீண்டும் அள்ளி எடுப்பான் ஒரு சாராரை. தலாசு ஹசையாத், அல்லாஹ் அள்ளி எடுக்கிற அவ்வளவு பேரும் பொறுக்கி எடுக்கப்பட்டவர்கள், எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் அல்லாஹு தஆலாவிடத்திலே சொர்க்கம் புகுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்த அவற்றுக்குள் உட்பட்டவர்களை தவிர மற்ற எல்லாரும் கேள்வி கணக்குக்கு முகம் கொடுக்க ஆளாகுவார்கள், முகம் கொடுத்தே தீர வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த கேள்வி கணக்கின்றி சுவனம் புகுகின்ற உயர்ந்த மேன்மக்கள் கூட்டத்திலே நம் எல்லோரையும் ஏற்றங்கீகரித்துக் கொள்வானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த ஆயுளை பயனுள்ள முறையிலே கழித்துக் கொள்பவன் வெற்றி பெற்றவனாக இருக்கிறான். அவன்தான் புத்திசாலியாக இருக்கிறான். தன்னுடைய உலக வாழ்க்கையை பற்றி அதிகம் சிந்தித்து அதுவே எல்லாம் என்று வாழக்கூடிய மனிதன் புத்திசாலி அல்ல. அடுத்து வர இருக்கிற வாழ்க்கையை பற்றி சிந்தித்து அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொள்கிற மனிதன் புத்திசாலி. ஒவ்வொரு ஆத்மாவும் செய்ய வேண்டிய வேலையை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒரு ஆத்மா மறுமை பயணத்துக்காக, மறு உலகத்துக்காக எதனை முன்கூட்டி அனுப்பி வைத்திருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி வைத்தான். நான் என்னுடைய அமலை பற்றி சிந்திக்க வேண்டும், நீங்கள் ஒவ்வொருவரும் தத்தமது அமல் பற்றி சிந்திக்க வேண்டும். மறுமைக்காக நான் இன்று அனுப்பியிருப்பது என்ன? இன்றைய தினம் படுக்கைக்கு நான் போகிற போது நான் மறுமைக்காக இன்று சம்பாதித்து அனுப்பியது என்ன? இதைத்தான் அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான். ஒவ்வொருவரும் பரிசீலனை செய்து கொள்ளுங்கள், ஒவ்வொருவரும் சத்தம் நமது சத்தமுடைய வேலைகளை அன்றாடம் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் அனுப்பியிருப்பது எது? ஹயரை அனுப்பியிருக்கிறேனா, நன்மையை அனுப்பியிருக்கிறேனா, சர்வை தீமையை அனுப்பியிருக்கிறேனா? ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. எவர் ஒரு அணுவளவு நன்மையை செய்தாலும் அதையும் அவர் மறுமையில் கண்டுகொள்வார் நிதர்சனமாக. எவர் ஒரு அணுவளவு தீமையை செய்தாலும் அதையும் மறுமையில் அவர் நிதர்சனமாக கொண்டு கொள்வார் என்றார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் மறையில் அருளி வைத்திருக்கிறான். சகோதரர்களே, நாம் செய்த ஒரு சின்ன செயலும் அது அனுப்பிரமாணமாக இருந்தாலும் அல்லாஹு தஆலாவுடத்திலே நமக்கு முன் வந்து நிற்க போகிறது. நன்மையா நன்மை, தீமையா தீமை. அல்லாஹு தஆலா நீதி மிக்கவன், அவன் அவற்றைக்கான கூலிகளை தருவதற்கு இருக்கிறான். எனவே சகோதரர்களே, இந்த ஆயுட்காலத்திலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் தினசரி பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆயுளில் ஒவ்வொரு நாளும் பெருமதி மிக்கது, காலை பெருமதி மிக்கது, பகல் பெருமதி மிக்கது, மாலை பெருமதி மிக்கது, இரவு பெருமதி மிக்கது. இரவு அதன் மீது சத்தியமாக அது மூடிக்கொள்கிற போது, பகல் அது தெளிவாக ஆகிவிடுகிற போது அதன் மீது சத்தியமாக அல்லாஹு தஆலா சத்தியத்துக்கு எடுத்துக் கொண்டது இரவு, சத்தியத்துக்கு எடுத்துக் கொண்டது பகல். வத்துஹா முற்பகல் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். காலை மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், அது தெளிவாக ஆகிவிடுகிற போது. அது மட்டுமல்ல, வல் ஃபஜ்ர் விடியற்காலையின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இதுவெல்லாம் உங்களுக்கு பெருமதியாக தெரியாமல் இருக்கலாம். நான் பெருமதியற்ற ஒன்றின் மீது சத்தியம் செய்வது கிடையாது. உங்களிடத்திலே இந்த ஒவ்வொன்றின் பெருமதியையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இவற்றை நான் சத்தியத்துக்குரிய பொருள்களாக எடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லாமல் சொல்லி வைத்தான் சகோதரர்களே. எனவே இது ஒவ்வொரு நேரமும் நமக்கு மிக மிக பெருமதியானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையை மிகவும் பெருமதியாக கழித்தார்கள். அவர்களுடைய காலை சுபுஹுக்கு முன்னிருந்தே ஆரம்பமாகிவிடும். அவர்களுடைய நாளின் பொழுது தஹஜ்ஜுதில் இருந்து அவர்கள் நாளை ஆரம்பிப்பார்கள். இரவின் இறுதி பகுதி சுபுஹுக்கு முன்னுள்ள பகுதியிலிருந்து நபி அவர்களுடைய நாள் ஆரம்பிக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை அகிமி ஸலாத லிதுலூக்கி ஷம்ஸ் இலா கஸக் லைல் வ குர்ஆன் அல் ஃபஜ்ர் இன் குர்ஆன் அல் ஃபஜ்ர் கான மஷ்ஹூதா வ மின் அல் லைல் ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலதன் லக் அஸா அன் யபஅத ரப்புக மகாமன் மஹ்மூதா. அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், நீங்கள் தஹஜ்ஜுத் தர வேண்டும், குர்ஆன் ஓதி தஹஜ்ஜுத் தர வேண்டும், அது உங்களுக்கு சுன்னத்தான அமல் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுதை தவறாமல் தொழுது வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நாளின் ஆரம்பம் தஹஜ்ஜுதாக இருந்திருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது நாளின் ஆரம்பமும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். நாம் எல்லாம் சொல்லிக் கொள்கிறோமே, நமக்கு சரியான வேலையாக இருக்கிறது, அதனை பார்ப்பதற்கு நேரம் இல்லை, இதனை செய்வதற்கு நேரம் இல்லை, அங்கு போவதற்கு நேரம் இல்லை, இப்படியெல்லாம் சொல்லிக் கொள்கிறோமே. அப்படி ஒன்று கிடையாது சகோதரர்களே. நம்மை நாம் ஒழுங்குபடுத்துவதில் உள்ள பிரச்சனையாக இருக்கிறது. லிக்குல்லி வக்தின் அமல், ஒலிக்குள்ளி அமலின் வக்த் என்று சொல்லப்பட்டிருப்பது போல நேரத்துக்கு ஒரு வேலை, வேலைக்கு ஒரு நேரம், நேரத்துக்கு ஒரு வேலை, வேலைக்கு ஒரு நேரம். நம்மை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ளவில்லை என்றால் நேரம் நம்மை திண்டுவிடும் வீணான வேலைகளிலே. அல் வக்து கத்தை இல்லம் தக்தஹு கதாக், நேரம் அது வால் போன்றது, நீர் அதனை வெட்டவில்லை என்றால் அது உம்மை வெட்டிவிடும். நேரத்தை நாம் பயனுள்ள வகையில் கழிக்கவில்லை என்றால் பயனற்ற வகையில் நம்மை அது கழிக்க வைத்துவிடும். நேரத்தை நமது கட்டுப்பாட்டில் நாம் வைக்க வேண்டுமே தவிர நேரத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. நேரத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆகியவர்கள் தான் எனக்கு அதற்கு நேரம் இல்லை, இதற்கு நேரம் இல்லை என்று எடுத்து வச்செல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், நான் சரியாக பிஸியாக இருக்கிறேன் என்று சொல்பவர்கள், தம்மை தாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ளாதவர்கள், நேரத்தை எஜமானாக ஆக்கிக் கொண்டவர்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவேதான் சொல்கிறோம், ஆகக்கூடிய வேலைப்பளு உள்ள மனிதனுடைய நாள் தஹஜ்ஜுதில் இருந்து ஆரம்பிக்கிறது. சகோதரர்களே, இந்த உலகத்திலே அது கூடிய வேலைப்பளு உள்ள ஒரு மனிதர் இருப்பார் என்றால் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் தம்மை ஒழுங்குபடுத்தி வைத்திருந்தார்கள், தஹஜ்ஜுதில் இருந்து ஆரம்பித்தார்கள், பிறகு சுபுஹ், சுபுஹை பள்ளியில் நிறைவேற்றினார்கள். சகோதரர்களே, மஸ்ஜிதிலே சென்றார்கள், தாமே தொழுவித்தார்கள் மக்களுக்காக. அதற்கு முன் சுபுஹுடைய இரண்டு ரக்காத் சுன்னத்துகள் இருக்கின்றன, அதனை தொழுதார்கள். சுபுஹுக்கு பிறகு குர்ஆன் ஓதினார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு தஹவல் தருவது போல கவிதையில், வஃபீனா ரசூலுல்லாஹி யத்லு கிதாபஹு இதன் சக்க மஅரூஃபும் மினல் ஃபஜ்ரி சாஃபிஉ அரானல் ஹுதா பஅதல் அமா ஃகுலூபுனா به موقنات أن ما قال واقع يبيت يجافي جنبه عن فراشه إذا استثقلت بالمشركين المضاجع. இது ஒரு கவிதை. நபியவை கவிஞர் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் புல்புல் இசைத்த ஒரு கவிதை, ஸஹீஹுல் புகாரியில் இடம் பெற்றிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுபுஹையும் அதற்கு முன்னுள்ள நேரமாகிய தஹஜ்ஜுதையும் பற்றி வர்ணனை தருகிறது இந்த கவிதை. அவர்கள் சொல்லுகிறார்கள், சுபுஹு காலை அதிகாலை வெளுத்து விட்ட வேளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வைகரை பொழுதிலே நமக்குள்ளே குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு முன் தஹஜ்ஜுது நேரத்திலே முஸ்லிக்குகளை அவர்களது படுக்கைகள் இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நபி அவர்கள் தமது விலாவை அகற்றி தொழுகையிலும் இபாதத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆகவே நமது ஆயுளில் மிக பெருமதியான நேரமாகத்தான் ஒவ்வொரு நேரமும் இருக்கிறது, ஒவ்வொரு கணப்பொழுதும் இருக்கிறது. ஆகவே காலையில் தஹஜ்ஜுதிலிருந்து நமது பணிகளையும் நமது நாட்களையும் அதன் பணிகளையும் ஆரம்பிப்போம். அதுக்கு பிறகு சுபஹ், அதுக்கு பிறகு குர்ஆன் திலாவத், விக்ருகள் அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி விக்ருகள் துஆக்கள் காலையிலும் மாலையிலும் இருக்கின்றன. காலையில் ஓத வேண்டிய ஏராளமான விக்ருகள் ஹதீஸ்களிலே படிக்கிறோம். பாடம் இல்லையா சகோதரர்களே? ஏராளமான சிறிய சிறிய கையேடுகள் இருக்கின்றன, அவற்றை வாங்கி வைத்து நாம் பயணத்திலும் சரி, வீட்டில் இருக்கும் போதும் சரி, ஊரில் இருக்கும் போதும் சரி, கடையில் இருக்கும் போதும் சரி, ஓடிக்கொள்ள தவறிவிடக் கூடாது. அதற்கு பிறகு இந்த விக்ருகளை எல்லாம் முடித்துக் கொண்ட மனிதன் அடுத்த காலை கடன்களுக்கு அவன் தயாராக வேண்டும். தன்னுடைய குளிப்பு இதர கடமைகளை முடித்துக் கொண்டு பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டும். மனைவி மக்களுக்கு தேவையான ஊனுக்கும் உடைக்கும் உரிய தேவைகளை அவன் நிறைவேற்றியாக வேண்டும். அதுக்கு பிறகு அவன் தொழிலகம் நோக்கி புறப்பட வேண்டும். சோம்பி கிடக்க கூடாது, உழைக்காதவனாக வீட்டிலே தங்கியிருக்க கூடாது. காலையாகிவிட்டதா, வஜஅல்னல் லைல லிபாஸா வஜஅல்னன் நஹார மஆஷா, இரவை நாம் ஒரு உடுப்பாக வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்தான். மனிதன் அறிந்து கொள்கிற ஒரு உடுப்பு ஆடை, அதுக்கு உள்ளே உள்ளது மனிதனுக்கு தெரிய மாட்டாது. நான் அணிந்திருக்கிறேன், எனது ஆடைக்கு உள்ளே உள்ளதை நீங்கள் எவரும் பார்க்க முடியாது. அது கருப்பா சிவப்பா என்பதெல்லாம் என்னுடைய முகத்தை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளலாமே தவிர என்னுடைய உடம்பின் இதர அமைப்புகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. இரவாறுதான் அது இருளாக இருக்கும், அதில் வெளிச்சம் தேவைப்படும். வெளிச்சம் இல்லாமல் இரவில் நடப்பதை ஒரு மனிதன் அடுத்த மனிதன் செய்வதை பார்க்க முடியாமல் அல்லாஹ்வுத்தாலா ஆடை போன்று ஆக்கி வைத்திருக்கிறான். பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், பகலை ஜீவனோபாயத்துக்குரிய நேரமாக ஆக்கி வைத்திருக்கிறோம், தொழில் செய்கிற நேரமாக, பொருளீட்டுகிற நேரமாக, சம்பாதிக்கிற நேரமாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹத்தாலா சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே பகல் பொழுதில் ஒரு மனிதன் அவன் சம்பாதிக்க வேண்டும், அவன் கடைக்கு போக வேண்டும், வாய்க்காலுக்கு போக வேண்டும், தோட்டத்துக்கு போக வேண்டும், வயலுக்கு போக வேண்டும், அலுவலகத்துக்கு போக வேண்டும். எங்கே அவனுக்கு உத்தியோகம் இருக்கிறதோ, தொழில் இருக்கிறதோ, அங்கே அவன் போய் தனது தொழிலில் ஈடுபட வேண்டும். பிறகு இதர நேரங்களில் தொழுகைகள் இருக்கின்றன, முஹர் இருக்கிறது, அஸ்ர் இருக்கிறது, இதையெல்லாம் தொழில் தருகிற பகல் வேளையிலே வரக்கூடிய நேரத்திலே அந்தந்த நேரத்தில் உரிய நேரத்துக்கு அவன் தொழுதாக வேண்டும். இது நேரத்துக்கு அவன் செய்ய வேண்டிய வேலையாக இருக்கிறது. பகல் நேரத்துக்கு அவன் சாப்பிட வேண்டும். சகோதரர்களே, உரிய நேரத்துக்கு சாப்பிட வேண்டும். உரிய நேரத்துக்கு சாப்பிடுவது முக்கியமான அமல். உரிய நேரம் தவறி சாப்பிடுவதனால் எத்தனையோ நோய்கள் வருகின்றன. எந்த வேலையிலும் இருக்கலாம், எந்த அலுவலகத்திலும் நாம் அலுவலர்கள் ஈடுபட்டு இருக்கலாம், எந்த தொழிலும் இருக்கலாம், வேளாண் வேலைக்கு குறித்த வேலைக்கு சாப்பிட வேண்டும் சகோதரர்களே. இல்லை என்றால் பல நோய்களை நாம் இலவசமாக வாங்கி கட்டிக் கொள்கிறோம். ஆகவே அன்புள்ளவர்களே, இப்படி நேரத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்வோம். பிறகு மாலையாகிவிட்டது, அசுர் தொழுகையை முடித்து விட்டோம், செய்ய வேண்டிய வேலைகளை முடித்துக் கொண்டு வீடு திரும்பி விட வேண்டும். மகரிபுக்கு முன் ஒவ்வொருவனும் நான் குடும்பத்தோடு வீட்டில் இருக்கிறேன் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். மகரிபாகிவிட்டால் அது இரவாகிவிட்டது. அது ஒருவர் மற்றவரோடு வெளியில் நிற்கிற நேரம் அல்ல, ஒருவர் மற்றவரை சுகம் விசாரிக்கிற நேரம் அல்ல, ஒருவர் மற்றவரோடு அளவலாகிற நேரம் அல்ல. மகரிபாகிவிட்டால் ஒவ்வொருவரும் வீட்டுக்கு வந்து சேர வேண்டும். மாலையில் ஒரு 2 மணித்தியாலங்களோ 1 மணித்தியாலமோ நேரம் எடுத்து எவரவரை சந்திக்க வேண்டுமோ சந்திப்பதை முடித்துக் கொள்வது, யார் யாரை பார்க்க வேண்டுமோ அவர்களை போய் பார்த்துக் கொள்வது, இது எல்லாம் அல்லாஹ்வுத்தாலா மாலை பொழுதில் வைத்திருக்கிறார். மகரிபாகிவிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீரடைந்து விடுவார்கள். மனைவி மக்களோடு இருந்து கொள்வார்கள். பிள்ளைகளை பாருங்கள், மனைவியை பாருங்கள், அவர்களோடு அன்பாக இருந்து உரையாடுங்கள், அவர்களது தேவைகளை கேட்டறியுங்கள், பிள்ளைகளின் அன்றைய பொழுதின் பாடங்களை பாருங்கள், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க உங்களால் முடியுமானதை சொல்லிக் கொடுங்கள், கற்றுக் கொடுங்கள், ஒழுக்கங்களை ஊட்டிவிடுங்கள். சகோதரர்களே, அவர்களோடு சேர்ந்து 4 பண்டங்களை சாப்பிடுங்கள். உங்கள் கைகளினால் உங்கள் மனைவிக்கு வாய்களிலே தீட்டி விடுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு ஊட்டி விடுங்கள். இதுவெல்லாம் வெட்கப்படுவதற்கு உள்ளதல்ல சகோதரர்களே. அன்புக்குரியது அரபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தது, மனைவியின் வாயில் வைத்து விடுவது, பிள்ளைகளின் வாயில் வைத்து விடுவது, இதுவெல்லாம் இஸ்லாமாக இருக்கிறது. இந்த அன்புக்கான அடிப்படைகள் எல்லாம் நம்மிடத்தில் இருந்து தொலைந்து போனதனால், தேய்ந்து போனதனால், இல்லாமல் அற்று போனதனால் தான் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே ஒற்றுமை கிடையாது, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே அந்யோன்யம் கிடையாது, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே இறுக்கம் கிடையாது, நெருக்கம் கிடையாது. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், மக்கள் ஒரு பக்கம், உற்றார் உறவினர் மறுபக்கம். சகோதரர்களே, இந்த நெருக்கத்தை பேணுவதன் மூலம் இந்த இறுக்கத்தை நாம் பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே மனைவி மக்களோடு மகரிபுக்கு பிறகு இருங்கள். இஷா உரிய நேரத்துக்கு இஷாவை தொடுங்கள். எப்படி மகரிபை தொழுதீர்களோ மஸ்ஜிதிலே இஷாவை தொடுங்கள். இஷாவை தொழுது விட்ட பிறகு உண்டு விட்டு படுக்கைக்கு சென்று விடுங்கள். இஷாவுக்கு பிறகு எவரும் கதைத்துக் கொண்டிருப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. ஒரு சில பேருக்கு தவிர அடுத்த நாள் பயணத்தில் இருக்க தேவைப்பட்டவர்கள், பயணம் செய்பவர்களுக்கு அன்றைய அடுத்த பயணத்துக்கு தேவையான ஏற்பாடுகள் பற்றி கதைத்துக் கொள்ளலாம். அன்று இரவு தீன் பணிக்காக அல்லது சமுதாய பணிக்காக ஏதும் முக்கிய அலுவல்கள் குறித்து முக்கியமானவர்கள் பேச வேண்டி இருந்தால் ஏதும் கொஞ்ச நேரம் பேசிக் கொள்ளலாம். அறிவுக்காக வேண்டி விழித்திருந்து எழுதுபவர்கள், ஆராய்ச்சி செய்துபவர்கள், படிப்பவர்கள், அவர்களுக்கு அதற்கு அனுமதி இருக்கிறது. இது போன்ற விடயங்களுக்கு மாத்திரம் அனுமதி இருக்கிறதே தவிர இஷாவுக்கு பிறகு வேறு வேலைகளுக்கு ஈடுபடுவதற்கு அனுமதி இஸ்லாம் கொடுக்கவில்லை. இன்று நம்மிடத்திலே ஒரு நோய் இருக்கிறது. கல்யாணத்துக்கு அழைப்பு விடுப்பதற்கு இஷா தொழுதுவிட்டு தான் போவார்கள் நம்மில் சிலர். இப்படி ஒரு நோய் இருக்கிறது. சில பேர் அடுத்தவரை, குடும்பத்தவரை, உற்றார் உறவினரை பார்ப்பதற்கு, குசலம் விசாரிப்பதற்கு, சேவை விசிட் செய்வதற்கு இஷாவுக்கு பிறகு வீட்டிலே சாப்பிட்டு விட்டு கணவரும் மனைவியும் பிள்ளைகளை எல்லாம் உறங்க வைத்து விட்டு புறப்படுகிற ஒரு காட்சி இருக்கிறதா இல்லையா? இஸ்லாம் இதையெல்லாம் வன்மையாக தடுத்திருக்கிறது. சகோதரர்களே, பகல் நேரத்தை மக்களுடைய சந்திப்புக்கும் உறவாடலுக்கும் உரையாடலுக்கும் அல்லாஹ்வுத்தாலா வைத்திருக்கிறார். இரவு நேரம் குடும்பத்தோடு உரியது. இஷாவுக்கு பிறகு அதுவும் அப்படியே தூங்கிவிடலாம். கணவன் மனைவி போன்றவருக்கு தேவைப்பட்ட விவகாரங்களுக்கு அவனை கலைத்துக் கொள்ளலாம். இது போன்ற விஷயங்களுக்கு தவிர நீண்ட நேரம் விழித்திருந்து இல்லாத பொல்லாத வேலைகளில் ஈடுபட்டிருப்பதற்கு, வெட்டி வேலைகளில் ஈடுபட்டிருப்பதற்கு, தேவையற்ற கதைகளில் ஈடுபட்டிருப்பதற்கு, சந்திக்கு சந்தி நின்று கதைப்பதற்கு, இங்குமங்குமாக தெருவோரங்களில் இருந்து கதைத்துக் கொண்டிருப்பதற்கு, படிக்கட்டுகளில் இருந்து கதைத்துக் கொண்டிருப்பதற்கு, கடைகளிலே இருந்து கதைத்துக் கொண்டிருப்பதற்கு, சகோதரத்திலே சில வேதத்திலே ஒரு நோய் இருக்கிறது. 11 மணி வரைக்கும் பஜாரிலே கதை தொடர்ந்திருப்பார்கள். 11 மணி வரைக்கும் பஜாரிலே கதை தொடர்ந்திருப்பார்கள். என்ன தேவை இருக்கிறது? ஒரு சில கடைகளுக்கு மாத்திரம் தேவைகள் இருக்கலாம். ஆனால் மக்களுடைய தேவைகளை பகல் பொழுதிலே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சில கடைகள் இருக்கின்றன, ஃபென்சி குட்ஸ் ஐட்டம். இவர்கள் இரவு 10-11 மணி வரைக்கும் இவர்களுக்கு என்ன வியாபாரம்? பஜாரிலே ஒரு சாப்பாட்டு கடை ஒத்துக்கொள்ளலாம், இரவு 10-15 மணி வரைக்கும் மக்களுக்கு தேவை இருக்கிற சாப்பாட்டுக்கு திறந்திருக்கிறார்கள். ஒரு பார்மசி ஒத்துக்கொள்ளலாம் சகோதரர்களே. மற்றபடி சாதாரணமாக பகற்பொழுதிலே வியாபாரம் செய்துவிட்டு மாலை பொழுதிலே அடைத்துவிடக்கூடிய கடைகள் இரவு 11-12 மணி வரைக்கும் திறந்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பார்வையில் சரியானதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இல்லை. ஆகவே சகோதரர்களே, இதெல்லாம் ஒழுங்குபடுத்துங்கள். இன்னும் சில பேரிடத்திலே ஒரு நோய் அண்மை காலமாக இருக்கிறது, அதிகமான பொழுதை டெலிபோனிலே கழிப்பது. அடுத்தவர்களுக்கு கோல் பண்ணி அல்ல, இப்பொழுதெல்லாம் வெற்றிலையில் சுண்ணாம்பை போட்டு அப்படியே பூசி தடவி கொண்டிருப்பது போல அப்படியே தடவி 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 இந்த நெற்றிலும் அந்த வட்டத்திலும் உலா வந்து கொண்டிருப்பது. இப்படி ஒரு நோய் பரவி இருக்கிறது. அவன் ஒரு வாலிபன், அவன் ஒரு யுவதி, அவளுடைய வயது என்ன, அவனுடைய வயது என்ன, பகற்பொழுதிலே உழைக்க வேண்டிய நேரத்திலே, இரவு பொழுதிலே தூங்க வேண்டிய நேரத்திலே, இந்த இரண்டு வேலைகளிலும் இரண்டு நேரத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் இஸ்லாம் இந்த பெயரிலேயும் நடைபெற்று வருகிறது. நாம் இஸ்லாம் பற்றி ஆராய்ச்சி செய்கிறோம், நாம் ஹதீஸ் படிக்கிறோம், நாம் குர்ஆன் படிக்கிறோம், நாம் இஸ்லாம் படிக்கிறோம் என்ற பெயரிலே என்னென்ன எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களை, இஸ்லாம் படிப்பதற்கு இன்னும் எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. முதலில் இஸ்லாம் என்றால் என்ன என்று படிப்பதற்கு ஒரு ஆலிமிடம் போய் கால் மடித்திருந்து படியுங்கள். இஸ்லாத்தின் அடிப்படைகளை ஒரு அறிஞரிடம் போய் படியுங்கள். அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய ஒரு மாலிமிடம் போய் படியுங்கள். அதை விட்டு விட்டு நீங்கள் எல்லாம் இணையத்தில் இருப்பதை எல்லாம் சரி காண்டு கொள்வதற்கு உங்களுக்கு எதுவும் இஸ்லாத்தின் அடிப்படைகள் இல்லாத நிலையிலே இதனை சரிப்பிலை கண்டு கொள்ள முடியாது. அங்கே இணையத்திலே இஸ்லாம் என்ற பெயரிலே யூதனுடைய தயாரிப்பும் இஸ்லாம் என்ற பெயரில் இருக்கிறது, கிறிஸ்தவனுடைய தயாரிப்பும் இஸ்லாம் என்ற பெயரில் இருக்கிறது, மயூசியுடைய தயாரிப்பும் இஸ்லாம் என்ற பெயரில் இருக்கிறது, சீக்கியர்களுடைய தயாரிப்பும் இஸ்லாம் என்ற பெயரில் இருக்கிறது, காதியானிகளுடைய தயாரிப்பும் இஸ்லாம் என்ற பெயரில் இருக்கிறது, ஷியாக்களுடைய தயாரிப்பும் இஸ்லாம் என்ற பெயரில் இருக்கிறது. உங்களுக்கு என்ன தெரியும் ஒரு சராசரி முஸ்லிம்? ஆஹா, இது எல்லாம் இஸ்லாம் தானே என்று பிரித்தறிந்து கொள்ள முடியாமல் எல்லாத்தையும் அப்படியே உள்வாங்கிக் கொள்வீர்கள். அப்படி செய்ய வேண்டாம். நீங்கள் படிக்க வேண்டியது ஒரு ஆலிமிடம் இன்னமல் இல்மு பித்தஅல்லும் என்று வந்திருப்பது போல ஹதீஸிலே அறிவு என்பது கற்பது கொண்டுதான், அறிவு என்பது கற்பது கொண்டுதான். எப்படி கற்பது? ஒரு ஆலிமிடம் போயிருந்து கற்க வேண்டும், ஒரு அறிஞரிடம் போயிருந்து கற்க வேண்டும், அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய அறிஞரிடம் போய் கற்க வேண்டும். இந்த ஒழுங்குமுறைகளை பயிற்சியில் கொண்டு வாருங்கள். அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆயுட்காலத்தை மிக பயனுள்ளதாக கழிப்பதற்கு தினசரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் எப்படி கழிக்க வேண்டும் என்ற ஒரு ஒழுங்குமுறையை நீங்களே உங்களுக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த சுருக்க குறிப்புகளை உங்களிடத்திலேயே விட்டுச் செல்கிறேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பெயரோடு நாளை தஹஜ்ஜுதில் ஆரம்பிப்போம். அல்லாஹுவின் பெயரோடு கன்னத்தில் கை வைத்து, வலது கன்னத்தில் வலது கையை வைத்து இரவு பொழுதிலே நேரத்தோடு படுக்கைக்கு செல்வோம். இந்த இடைப்பட்ட நேரத்திலே அல்லாஹுவை மறந்துவிடாத விக்ருடைய ஒரு வாழ்க்கையை தினசரி நாளாந்த வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தினசரி வாழ்க்கையை அவனுடைய உகப்புக்குட்பட்ட வாழ்க்கையாக ஆக்கி வைப்பானாக. நம் அனைவருடைய வாழ்க்கையின் ஆயுளின் பெருமதியை நமக்கு அல்லாஹால இன்னும் இன்னும் உணர்த்தி வைப்பானாக. நாம் ஒவ்வொருவரும் நமது ஆயுளின் பெருமதியை உணர்ந்து அதனை மிகவும் பயனுள்ளதாக ஆக்கி கழித்துக் கொள்வதற்கு அல்லாஹால தோஃபிக் தருவானாக. நம்முடைய நோன்புகளை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய இதர அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.